ගරු ඉම්රාන් මහරුක් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 11ක් කාලයක් ලැබී තිබෙනවා.
නන්දි සභේ තලවර අවර්ගලේ இன்று பார்லமெண்டத்திலே விவாதிக்கப்படுகின்ற போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அதே போன்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சு அதே போன்று நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு சம்பந்தமான விவாதத்திலே பல விடயங்கள் சொல்ல வேண்டிய அமைச்சுகளாக காணப்படுகின்றது. குறிப்பாக நான் பிரதித்துவப்படுத்துகின்ற திருகோணமலை மாவட்டம் சுற்றுலாவுக்கு மிகவும் உகந்ததான ஒரு மாவட்டமாக காணப்படுகின்றது. எமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி அளிக்கக்கூடிய ஒரு மாவட்டமாகவும் எங்களுடைய திருகோணமலை மாவட்டம் காணப்படுகின்றது. ஒரு காலத்திலே குறிப்பாக ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலும் ஒல்லாந்தர் போத்துக்கேயர் காலத்திலும் திருகோணமலை மிக முக்கியமான துறைமுகமான அல்லது நகர பட்டினமாக இருந்த ஒரு பிரதேசம். குறிப்பாக இலங்கையிலே உத்தியபூர்வம் மற்ற ஒரு தலைநகரமாக கூட பார்க்கப்பட்ட ஒரு மாவட்டம் தான் திருகோணமலை மாவட்டம். இதனை ஒரு காலத்திலே தூங்கா நகரம் என்று அழைப்பார் என்ற வரலாறுகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே யுத்தத்தினாலும் சுனாமியாலும் இயற்கை அனாதத்தினாலும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாகவும் எங்களுடைய திருகோணமலை பிரதேசம் மாவட்டம் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே குறிப்பாக இந்த பிரதேசத்துக்கு குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்துக்கு கொழும்பிலே இருந்து வர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் 6, 7, 8 மணித்தியாலங்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஆகையால் அதிவேக நெடுஞ்சாலை இப்பொழுது அந்த குருநாகல் உடன் முடிவடைந்திருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த அதிவேக ஹைவேயை தம்புள்ளை அல்லது ஹபரண பிரதேசங்களுக்கு நீடிக்கப்படுமாக இருந்தால் அது வடக்கு கிழக்குக்கான ஒரு பிரதான ஹைவேயாக கொண்டுவரப்படுமாக இருந்தால் நினைக்கின்றேன் எங்களுடைய இந்த டூரிசம் போன்ற விடயங்களிலே அது கூடுதலான பங்களிப்பை செலுத்தும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு அதை இந்த அரசாங்கம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் இன்று எங்களுடைய திருகோணமலை துறைமுகம் என்பது சர்வதேச புகழ் வாய்ந்த ஒரு துறைமுகமாகும். குறிப்பாக திருகோணமலையை யார் கைப்பற்றுவது என்றே பல தசாப்த காலமாக யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்ற வரலாற்றுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே திருகோணமலை கைப்பற்றினால் ஒட்டுமொத்த இலங்கையும் கைப்பற்றியதை போன்று என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற கூற்றுக்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். எனவே இந்த திருகோணமலை நகரத்தினுடைய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் பாலங்கள் அமைக்கின்ற சம்பந்தமான விடயங்களிலே குறிப்பாக கௌரவ அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு காலங்காலமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் கௌரவ அமைச்சர் அவர்களே எங்களுடைய கிண்ணியா பிரதேசத்திலே காணப்படுகின்ற இந்த குறிஞ்சாக்கனி பாலம். இது குறிப்பாக 8 உயிர்களை பலி கொண்ட இந்த பாலத்தினுடைய நடவடிக்கைகள் இப்பொழுது எந்த அடிப்படையிலே முன்னெடுக்கப்படுகின்றது, இதனுடைய பணிகள் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட போகின்றது, இதனுடைய தற்போதைய நிலை என்ன என்பதை கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே தெளிவுபடுத்தினால் ஒரு சிறந்த விடயமாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் குறிப்பாக திருகோணமலை கருமலையூட்டிலே அமைந்திருக்கின்ற இந்த பழமை வாய்ந்த முஸ்லீம்களுடைய அடையாளமாக காணப்படுகின்ற பள்ளிவாசலுக்குரிய காணி, அது 139 பேர்ச், அதே போன்று 16 பேர்ச் சிகாரத்துக்கு சொந்தமான அந்த மையவாடி காணியினையும் இப்பொழுது துறைமுக அதிகார சபையினுடைய காணி என்று சொல்லப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அதே காணியை இப்பொழுது 4ஆம் படைப்பிரிவு ஆமட்கோ பாதுகாப்பு படையினர் தங்களுடைய காணி என்று சொல்லி இன்று மக்கள் அந்த காணிக்குள் வருகின்ற அல்லது அந்த பள்ளியினுடைய நடவடிக்கைகளை ரத்து செய்திருக்கின்றார்கள். ஆகையால் அந்த காணி சம்பந்தமான விடயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இது ஒரு தனியார் காணி மாத்திரமல்ல, இது கருமலையூற்று ஜும்மா பள்ளிவாசலுக்குரிய ஒரு காணியாக காணப்படுகின்றது. ஆகையால் அதற்கான ஆதாரங்களும் எங்களிடம் காணப்படுகின்றது. ஆகவே மக்களுடைய பாவனைக்கு அந்த காணியினை அந்த பள்ளியினை வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த பள்ளிக்கு செல்லுகின்ற வழியிலே அந்த 4ஆம் படைப்பிரிவினுடைய அமட்கோ பாதுகாப்பு படையினுடைய ஒரு சிறிய கேம்ப் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கேம்ப் அமைக்கப்பட்டிருக்கின்ற காணி என்பது அந்த பள்ளியினுடைய காணியாக காணப்படுகின்றது. ஆகையால் அதிலே இருந்து அகற்றி அதை வெளியிலே எடுத்து வேறு ஒரு இடத்திலே அமைப்பதற்கான நடவடிக்கைகளையும் உரிய அமைச்சர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேசத்திலே உள்ள 11 கிராம சேவர் பிரிவிலே இந்த இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணிகள் என்ற பிரச்சனைகள் போகின்றது. குறிப்பாக இந்த முத்துநகர், கப்பத்துறை, அதே போன்று வெள்ளமணல், கருமலையூற்று, நாச்சிக்குடா, பாலையூற்று இவ்வாறான பல பிரதேசங்களிலே மக்கள் பல காலமாக குடியிருந்த காணிகள், மக்கள் பல காலமாக பயிர் செய்த காணிகள், விவசாய காணிகள் எல்லாம் இன்று இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணி என்று சொல்லப்பட்டு இன்று மக்களுக்கு பெரும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் 1984 வர்த்தமானியிலே இது அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அதிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தி பல காலமாக அங்கு வாழ்கின்ற மக்களுக்குடைய அந்த குடியிருப்பு காணிக்கான உத்தரவாதத்தையும், அதே போன்று பல விவசாய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற விவசாய காணிகளுடைய அந்த உத்தரவாதத்தையும் மக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்வதோடு, குறிப்பாக போக்குவரத்து சம்பந்தமாக பல விடயங்கள் பேசப்பட்டது. இப்பொழுது நான் நினைக்கின்றேன், திருகோணமலை கொழும்பு புகையிரத அந்த நிலைப்பாடு நான் ஏற்கனவே கௌரவ அமைச்சர் அவருடைய கவனத்துக்கும் கொண்டு வந்தேன். பகல் நேரத்திலே இயங்கிய புகையிரத சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது அல்லது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இன்று நாங்கள் படிப்படியாக இந்த டூரிசம் அல்லது இந்த வெளிநாட்டு உள்ளவர்களுடைய வருகை அதிகரித்து செல்லுகின்ற காரணத்தினால் இது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அது இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நஷ்டத்தை அடைந்தாலும் எதிர்காலத்திலே அது ஒரு லாபகரமான ஒரு விடயமாக இருக்கும் என்பதை கருத்திலே கொண்டு அதிலே சில நேர திருத்தங்கள் செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் காணப்படுகின்றது. நாங்கள் சென்ற டிசிசியில் கூட அது சம்பந்தமாக கதைத்து அதனுடைய தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆகையால் அந்த புகையிரத சேவையையும் துரிதப்படுத்துவதன் மூலமாக மக்களுக்கு அந்த சேவையும் இலகுவாக கிடைக்கின்ற விடயத்திலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்வதோடு தான், இன்று திருகோணமலை சீனக்குடா விமான தளத்திலே இன்று அந்த உள்நாட்டு விமான சேவைகளை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் கௌரவ அமைச்சர் அவர்களே. ஏனென்றால் இது சென்ற காலங்களிலே அமுல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த விமான சேவைகள் இப்பொழுது இடைநிறுத்த குறிப்பாக இந்த சீனக்குடா கொழும்பு, சீனக்குடா ரத்மலான, சீனக்குடா பலாலி, சீனக்குடா மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களுக்கு அந்த நேரத்திலே உள்நாட்டு விமான சேவைகள் இயங்கியதாக காணப்பட்டது. இப்பொழுது அதுவும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அந்த விடயத்தையும் மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கையை கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். அதே போன்றுதான் இன்று கிண்ணியா பாலத்திலிருந்து உப்பாறு பாலம் வரையிலான இந்த கடல் அரிப்பு என்பது மிகவும் மோசகரமான ஒரு நிலைப்பாட்டிலே காணப்படுகின்றது. இன்று அந்த வீதிகள் காவு கொள்ளப்படுகின்றன. இதே போன்றுதான் மூதூர் பிரதேசத்திலும் இவ்வாறான கடல் அரிப்பின் காரணமாக பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சென்ற காலங்களில் கூட இதற்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டாலும் அதிலே ஊழல் காணப்படுகின்றது என்ற அடிப்படையிலே சில அபிவிருத்திகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மூதூர் பிரதேசத்திலே அவ்வாறான குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன. ஆகையால் அதிலும் என்ன நடைபெற்றிருக்கின்றது, எவ்வாறு அதை தீர்க்க முடியும் என்ற விடயத்திலே கௌரவ அமைச்சர் அவர்கள் அதற்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்வதோடு, இந்த நகர அபிவிருத்தி திட்டங்களை பார்க்கின்ற பொழுது இன்று எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்திலே குறிப்பாக இந்த கிண்ணியா, அதே போன்று தோப்பூர், புல்மோட்டை பிரதேசத்திலே காணப்படுகின்ற இந்த சுட்டு வட்டாரம் அல்லது இந்த பிரதான சந்தி அல்லது இந்த பிரதான ரவுண்ட் போர்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயங்களில் கூட இன்று சில புறக்கணிப்புகள் காணப்படுகின்றது. இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழுகின்ற இந்த பிரதேசத்திலே ஒரு கவர்ச்சியான ஒரு நிலை இல்லாத காரணத்தினால் இன்று அந்த பிரதேசங்கள் இருள்மயமாக காணப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஆகையால் அவ்வாறான அந்த சுற்று வட்டாரங்களை அழகுபடுத்துகின்ற அல்லது அந்த 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 சுற்று வட்டாரத்திலே ஒரு மணிக்கூட்டு கோபுரங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்ற வேலை திட்டங்களையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த உயரிய சபையிலே நான் குறிப்பிடுகின்றேன். அதே போன்றுதான் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, அண்மையிலே குறிப்பாக இந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரினால் இஸ்லாமிய மத குரு மௌலவி ஒருவர் மிக கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். இந்த துரோஷ்டமான சம்பவம் கடந்த பிப்ரவரி மாதம் 23 தேதி மாலை கெக்கிராவை அருகே மடாட்டுகம கலபத்தான பகுதியிலே இடம்பெற்றுள்ளது. இது குறித்து பல கனவொளிகள் சமூக ஊடகங்களிலே வெளியாகி இருந்தன. குறிப்பாக இந்த சம்பவத்திலே பாதிக்கப்பட்ட அல் ஹாஃபில் அல் ஆலிம் அப்துல் லத்தீப் கியாஸ்தீன் ரஹ்மானி முரவெவ பொத்தான அங்கு நெச்சி மஸ்ஜிதுல் ஹுதா பள்ளிவாசலிலே இமாமாக கடமையாற்றுகின்ற ஒருவர். சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக ஒரு மதகுரு மீது கண்மூடித்தனமான இந்த போலீஸ் உத்தியோகத்தரனுடைய தாக்குதல் நடாத்தியது உண்மையிலேயே ஒரு உலமாக்களை அவகௌரவப்படுத்துகின்ற ஒரு சம்பவமாக நாங்கள் அதை பார்க்கின்றோம். இது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய மனவேதனையையும் சம்பாதித்திருக்கின்ற ஒரு செயலாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகையால் இது சம்பந்தமாக நினைக்கின்ற அகில இலங்கை ஜமீத்துல் உலமா கூட இதற்கான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று பிரதி போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் மூலமாகவும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த விடயம் சம்பந்தமாக பொது பாதுகாப்பு அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். ஏனென்றால் இன்று இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற இன ஒற்றுமை அல்லது ஐக்கியம் போன்ற விடயங்கள் பேசப்படுகின்ற இந்த தருணத்திலே இவ்வாறான செயற்பாடுகள் மக்கள் மத்தியிலே எவ்வாறான ஒரு விடயத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதேபோன்றுதான் இன்று விடுவெளியிலே வெளியாயிருக்கின்ற பத்திரிகையில் கூட அது ஒரு பிரதான செய்தியாக வந்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு முழுமையான அந்த மௌலவி ஒருவரை நடுவீதியிலே போலீசார் தாக்கிய சம்பவம் நடந்தது என்ன என்ற அடிப்படையிலே ஒரு ஒரு முழுமையான ஒரு கட்டுரையை சுகைல் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆகையால் அந்த விடயத்தையும் நான் ஹென்சாட் செய்வதோடு இவ்வாறான தாக்குதல் அல்லது இவ்வாறான இன முறுகலை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை கூறி எனது உரையை முடித்துக்
கொள்கின்றேன்.
ගරු සභාපතිතුමනි, මම මෙතන නැති අවස්ථාවේදී ලක්මාලි ප්‍රේමචන්ද ගරු මන්ත්‍රීතුමිය මගේ නම සඳහන් කළා තිබා. මමත් විජේදාස රාජපක්ෂ මහත්මත් ගිලා නුවර උසාවි සංකීර්ණය හදන්න මුල් ගලක් තිබ්බයි කියලා. මම මෙතනදී නාගරික සංවර්ධන අධිකාරියේ අමාත්‍යතුමා අදාළ නිලධාරි සියලු දෙනා ඉන්න වෙලාවේදී ඒක කඩිනම් කරන්න කියලා ඉල්ලුවා. හැබැයි එතුමිය හිතාගෙන ඉන්නවා අපි මුල් ගල ගිහිල්ලා තිබ්බේ අනුමැතියක් අවසරයක් මොකක්වත් නැතුව කියලා. ගරු සභාපතිතුමනි, එතුමියගේ දැන ගැනීම සඳහා එතුමිය දන්නේ නැතුව කවුරු හරි දීපු ලිය කොළ කැලලක් මෙතනවිල කියවන්න නැතුව මේ කොළ ටික අධ්‍යයනය කරන්න කියලා මම එතුමියගෙන් ඉල්ලනවා. පළවෙනියටම නාගරික සංවර්ධන අධිකාරිය එකගතාවේ දීපු ලිපිය ගරු සභාපතිතුමනි මම සභාගත කරනවා. ඊළඟට විදුලි බල මණ්ඩලයට ඊටම දීලා තිබ්බා. විදුලි බල මණ්ඩලය මේක නාගරික සංවර්ධන අධිකාරිය හරහා නැවත නීතිච්ඡ සංකීර්ණයට දෙන්න දීපු එකගතා ලිපිය මම සභාගත කරනවා. ඒ වගේම නීතිජ සංකීර්ණය ඒ කියන්නේ බාය ඇසෝසියේෂන් එක මේක බාර ගන්න අනුමැතිය දීපු එකගතාවේ පළ කරපු ලිපිය මම සභාගත කරනවා. ඒ වගේම කැබිනට් පත්‍රිකාවේ මගේ ගාව තියෙනවා ගරු සභාපතිතුමනි ප්‍රසන්න රණතුංග ඇමතුමත් ඒ වගේම අලි සබ්රි ඇමතුමත් දාපු කැබිනට් පත්‍රිකාව ඒක අස්සම් කළා නැහැ. ඒ නිසා මම සභාගත කරන්න. හැබැයි අධිකරණ අමාත්‍යාංශයේ අලි සබ්රි ඇමතුමා ප්‍රසන්න රණතුංග එවකට නාගරික සංවර්ධන විෂය භාර ඇමතුමා කැබිනට් පත්‍රිකාව දාලා කැබිනට් අනුමැතියත් ලබා දීලා අවසන්. ඒ නිසා එතුමියට මතක් කරනවා නොදන්න කතන්දර මේ සභාවේ කියන්න එපා ගන්න නැතුව සියලු අනුමැතියන් ලබා දීලා තමයි මේ නීතිජ සංකීර්ණය පටන් ගත්තේ. කුමන හෝ හේතුවකට කවුරු හරි මේක නතර කරගෙන ඉන්නවා මං ගෞරවයෙන් ඉල්ලුවේ ඒක නැවත බලලා වැරදි තියෙනවා නම් නිවැරදි කරලා මේ වැඩේ පටන් ගන්න කියන එක විතරයි. එහෙම නොකරනම් ගරු සභාපතිතුමනි අද ගම්පල විවුර්ත කරලා තියෙන නීතිජ සංකීර්ණය අදටත් ඉඩම තියන්නේ ප්‍රාදේශීය ලේකම්ගේ. ගාල්ලේ අදටත් තියෙන අධිකරණ අමාත්‍යාංශය, මාතර අදටත් තියෙන අධිකරණ අමාත්‍යාංශය. එහෙමනම් නිලධාරීන්ගේ වෙන අතපස්සට අපි දෙපැත්තේ ගහගෙන වැඩක් නැහැ ගරු සභාපතිතුමනි. ඒ නිසා මම එතුමිට මතක් කරනවා මේ කොල්ල ටික අධ්‍යයනය කරන්න සියලු දේවල් සභාගත කරනවා දැනගෙන පමණක් මේ සභාවේ කතා කරන්න කියලා.
ගරු අක්‍රම් ඉලියාස් මන්ත්‍රීතුමා, ගරු සභානායකතුමා,
ගරු ඉම්රාන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමා කියපු කුරිචන් කේනි බ්‍රිජ් එක හදන්න අපි සල්ලි වෙන් කළා තියෙනවා. ඊට පස්සේ ගරු සභාපතිතුමිනී අර අවස් මන්ත්‍රීවරු ගණනාවක් කිව්වා මේ මේ වරාය ටෙන්ඩර් ප්‍රශ්නයක් ගැන. අපි ඇත්තට මේක ජනාධිපති විමර්ශනයටත් බාර දීලා තිබෙනවා. කෙලින්ම ඉතාම වෙලා නැති නිසා කියන්නම්, වරායට ස්ට්‍රඩල් කැරියර්ස් ගෙනීම සම්බන්ධව බරපතල වංචාවක් වෙලා ඒ පිළිබඳ උසාවි ගිහිලා තියෙන ප්‍රශ්නයක් තිබෙන්නේ. මේක සිද්ධ වෙච්ච විදිය මම කියන්නම් කරු මැතිනිය, මේක දිගටම වංචනික දේවල් වෙලා මේක නතර කරන කැබිනට් එක නතර කරන තීන්දු කරන ඒ නතර කරන්න අවසාන වශයෙන් තීන්දු කරපු කැබිනට් පත්‍රිකාව ලෙස තිබියදී ඒ කැබිනට් පත්‍රිකාව පාවිච්චි කරගන්නවා 2024 සැප්තැම්බර් 13 වෙනිදා මේක තහනම් කරන්න කියලා දාපු කැබිනට් පත්‍රිකාව වෙනස් කරනවා මේවා ගෙන්නන්. මේ ස්ට්‍රැටජික් කැරියර්ස් කියන ඒවා විශාල වටිනාකමක් තියෙන දේවල්. මගේ මතක හැට මේ ෆුල් ටෙන්ඩර් එක ඩොලර් මිලියන් 18ක්. අපිට ඒවා ගණන් මතක නැහැ, අපි ඒවා වරකම් කරන්න තියෙන නිසා. ඊට පස්සේ සැප්තැම්බර් 13 ජනාධිපතිතුමනි සැප්තැම්බර් 21 ඊට පස්සේ ගරු මැතිනිය කරන දේ තමයි කැන්කේ කියන්නේ ඔය ස්පෙસિෆිකේෂන් සම්බන්ධ තිබෙන කැබිනට් කමිටි එක බයිපාස් කරලා තමයි කැබිනට් එක ඒක ප්‍රූව් කරනවා සැප්තැම්බර් 18 වෙනිදා. සැප්තැම්බර් 13 කැබිනට් එකේදී තහනම් කරන්න කියප එක අනුමත කරනවා. ඒ ප්‍රසීඩිය එක අනුමත කරන්න යන්න නැතුව සැප්තැම්බර් 18 රටිෆයි කරනවා කැබිනට් එක. ඊට පස්සේ ගරු මැතිනිය වෙන දේ තමයි සැප්තැම්බර් 19 වෙනිදා කැබිනට් එක රටිෆයි කරපු දවසට පස්සේ දවසේ පෝට් එකේ තිබිච්ච අධ්‍යක්ෂක මණ්ඩලය මේ ටෙන්ඩර් එක අප්‍රූව් කරනවා. සැප්තැම්බර් 20 ජනාධිපතිතුමනි 21 ටෙන්ඩර් එක වෝට් කරනවා. එහෙම තමයි මේ හොරකම කළේ. ඉතින් ඒ හොරකම අපිට තේරෙන්නේ නැද්ද? මෙච්චර වේගෙන් මේ බොම්බයි මොටයි ගන්නව නෙමෙයි, බයිසිකල් ආර ගන්නව නෙමෙයි මේ. එම නිසා තමයි කරු මෙතනෙණි අපි උපදේශ හැම එකක්ම අරගෙන මේ සඩල කැරියර්ස් 15 අපි නැවත ටෙන්ඩර් කරන් තීන්දුව කරේ. ඒ ටෙන්ඩර් එක ගියා වුණත් අනිවාර්යෙන් මාස 10ක් යනවා ඒකවත් ගියින්. එහෙනම් අපි මේ ගත්ත තීන්දුවෙන් 아무තු විශේෂ ප්‍රමාදයක් නැහැ. ඒ නිසා ගරු මන්ත්‍රීතුමාලා තොරතුරු දැනගෙන නම් කතා කරන්නේ ප්‍රශ්නයක් නැහැ. නැතිනම් අපිට සැකයක් තියෙනවා මේ ඒ වංචනික පුද්ගලයාගේ අරමුණ වෙනුවෙන්ද මේ දන්නේ නැතුව තොරතුරු කියන්නේ කියලා. ඒ නිසා අපි කිසිම වංචාවක් කරන්නේ නැහැ. ඔබතුමාලා බලන්න මේක ඩ්‍රැමැටික්. බොහොම ස්තුතියි.